ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிர்துலா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்ததோடு புதிய வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்பட இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. புரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் இன்று தில்லி அணி புனே அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்ததோடு புதிய வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். கெவாடியாவில் ஏக்தா நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளின் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழலுடன் கூடிய சுற்றுலா, பசுமை போக்குவரத்து, நவீன கட்டமைப்பு, பழங்குடியினர் பகுதி மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் இன்று இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். இதை முன்னிட்டு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் கெவாடியாவில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். அங்கு நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான அணிவகுப்பையும் அவர் பார்வையிடவுள்ளார். இந்த அணிவகுப்பில் மத்திய பாதுகாப்பு படையினர், தேசிய மாணவர் படையினர் பங்கேற்கின்றனர். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தும் வகையில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தங்களது செயல்பாடுகளை விளக்கும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டத்திற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஓட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா நீர்நிலை பாதுகாப்பு, மகளிர் முன்னேற்றம் என்ற தலைப்பிலும் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 1 நாள் பயணமாக இன்று வாரணாசி செல்கிறார். அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் வழிபாடு செய்யவுள்ள அவர் வாரணாசியில் தமிழகத்தைச் சேர்ந்த நகரத்தார் சமூகத்தினர் சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டியுள்ள புதிய சத்திரத்தை திறந்து வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் பங்கேற்கிறார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். சுபாங் விமானப்படை தளத்திற்கு வருகை தந்த திரு ராஜ்நாத் சிங்கை மலேசியாவுக்கான இந்திய தூதர் திரு பி என் ரெட்டி வரவேற்றார். அங்கு நடைபெறவுள்ள 12வது ஆசியான் அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். நாளை ஆசியான் அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு குறித்து விரிவான பேச்சுகள் நடத்தவுள்ளார். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையை மேலும் முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த பேச்சுகள் அமையும் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகாரில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடவுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி, ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்த அணியின் தேர்தல் அறிக்கையை பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா இன்று பட்னாவில் வெளியிடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஐக்கிய ஜனதாதள தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார், பீகார் மாநிலத்திற்கான பிஜேபியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் திரு தர்மேந்திர பிரதான், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலைவர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி, லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பஸ்வான், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா தலைவர் திரு உபேந்திர குஷ்வாஹா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் அந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க மாநிலத்தில் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் பிப்ரவரி 17 தொடங்கும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அளிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக 146 நாட்களுக்கு முன்பே தேர்வு குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதால் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ கூறியுள்ளது. வேளாண்மை குறித்த இந்தியா இலங்கை முதல் கூட்டுப்பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மத்திய வேளாண் நலத்துறை செயலாளர் டாக்டர் தேவிஷ் சதுர்வேதி, இலங்கையின் வேளாண் மற்றும் கல்நடைத்துறை செயலாளர் திரு டி பி விக்ரமசிங்க ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறையில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு ஆராய்ச்சி தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை, விதை மேம்பாடு மற்றும் விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற்றுதல் ஆகியவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்தும் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தினர். விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை புகுத்துவது, பயிர் காப்பீடு, வேளாண் ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இரு நாடுகளிலும் ஊட்டச்சத்து உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பில் தீவிரமாக ஈடுபடவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக கர்நாடக மாநில ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாட் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா மருத்துவமனைக்கு சென்று ஆளுநரின் உடல்நலம் குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். ஆளுநர் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் சார்பில் ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் தேசிய கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் குறித்த மாநாடு இன்று தொடங்க உள்ளது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கைத்தறி மற்றும் கைவினைத்துறை அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். இந்தியாவில் கைத்தறி துறையில் நெசவாளர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் அந்த துறை சந்திக்கும் சவால்கள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டை ஒடிசா மாநில தலைமை செயலாளர் திரு மனோஜ் அகுஜா தொடங்கி வைக்கிறார். புரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் இன்று தில்லி அணி புனே அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 8:00 தில்லியில் தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா 49.5 ஓவரில் 338 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 339 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 48.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 127 ரன் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஹர்மன்பிரீத் கவுர் 89 ரன் எடுத்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மெல்போர்னில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் 1:45 தொடங்குகிறது. 42வது சுர்ஜித் ஹாக்கி போட்டியில் இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் பெட்ரோலியம் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற காலிறுதியில் பாரத் பெட்ரோலியம் 3-0 என்ற கோல் கணக்கில் தில்லி ராணுவ அணியை வென்றது. மற்றொரு காலிறுதியில் இந்தியன் ஆயில் நிறுவனம் 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் காவல்துறை அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிப் போட்டிக்கு ஆடவர் ஒற்றையர் பிரிவு இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் முன்னேறியுள்ளார். ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் அவர் 18-21, 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் உலக தரவரிசையில் 13வது இடத்தில் உள்ள பிரான்சின் தோமா ஜூனியர் போப்போவை வென்றார். முன்னதாக மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரக்ஷிதா ரமேஷ் காலிறுதிக்கு முன்னேறினார். நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் அவர் 19-21, 21-8, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டவரான ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்ததோடு புதிய வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றடைந்தார். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்பட இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. புரோ கபடி லீக் இறுதிப் போட்டியில் இன்று தில்லி அணி புனே அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.